வணக்கம் நேயர்களே.
டாக்டர், இதுல ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் நினைக்கிறேன். இடையில இப்ப நாளைக்கென்று சொல்லி கனடா நாட்டில இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அந்நிய தினம் என்று, அதற்கு ஏதாவதான ஒரு காரண காரியம் இருக்கும் நினைக்கிறீர்கள்?
எனக்கு அதனுடைய தொடக்கத்தை பற்றிய வரலாறு தெரியவில்லை. ஆயினும் ரெண்டு விதத்தை பார்த்தேன். அன்னியர் தினம் சித்ரா பௌர்ணமிக்கு அண்மித்ததாக
வருகிறது.
நமக்கு இறந்த தாய் இல்லாதவர்கள் தாய்க்கும் தாய் வழி உறவினருக்கும் பித்ருக்கடன் செய்கின்ற நாள் சித்ரா
பௌர்ணமி.
அப்ப அதுக்கு அனைத்தாக இந்த அன்னியர் தினம் வருகின்றது. அதே மாதிரி தந்தையர் தினம் ஆடி அமாவாசைக்கு அனைத்தாக வருகிறது. அது வந்து தந்தை இல்லாதவர்கள் தமது தந்தை வழி முன்னோர்களுக்கு செய்கின்ற பித்ருக்கடன் செய்கின்ற அனைத்தாக வருவதனால நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு கதைக்கக்கூடியதாக
இருக்கு. உண்மையிலே அது நாங்கள் அதை இருக்கார் ஆராய்ந்து பார்த்து அடுத்த முறை நீரழி சொல்லாம நினைக்கிறேன். இதுல நீங்கள்
இதுல மேற்கொண்டேன் என்று கேட்டால், அன்று அந்த தாய் தந்தையரை வணங்குதல், அந்த தாய் தந்தையர்கள் எங்களுடைய தங்களுடைய மனம் குளிர தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து ஒவ்வொரு வாய் சோறு நிம்மதியாக உண்டு உறங்கி அந்த நினைந்தால் அந்த வாழ்த்து அந்த நிறைகின்ற மனம் அந்த குளிர்கின்ற வயிறு உங்கள் பிள்ளைகளை உங்கள் சந்ததியை வாழ வைக்கும். அதுதான் இங்க முக்கியம். பல பேர் நாங்கள் நினைத்துக் கொண்டு கூட எங்களுடைய ரிசோர்சஸ், அதாவது எங்களுடைய பணம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய ஆற்றல் தான் எங்களை வாழ வைக்க வேண்டும். அப்படி என்று அல்ல.
முன்னோருடைய ஆசீர்வாதம்
மிக மிக முக்கியமானது. பல படித்தவர்களையும் சந்திச்சிருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இப்ப எல்லாம் ஒரு சிம்போசியம் நடந்து கொண்டிருக்கின்றது, வைத்தியர்களுக்குரிய சிம்போசியம். நேற்று முந்த நாள் எல்லாம் சென்று கலந்து கொண்டு இப்ப எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்து கலந்துரையாடக்கூடியதெல்லாம் இருந்தது. இப்ப எல்லோரும் நாட் பிளஸ்ட் வித் எவ்ரி திங். படிப்பால மட்டும் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது. அதே மாதிரியாக பணம் இருந்தால் மட்டும் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது. இந்த ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது.
இல்ல இன்னொன்று டாக்டர், நாங்கள் இன்னொன்று கவனிக்க வேணும். அது இருக்கின்ற வாழ்கின்ற பெற்றோரை மட்டுமல்ல, இறந்த பெற்றோரையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும்.
அதாவது அவர்களுடைய திதி அவற்றை ஞாபகமாக செய்து வர வேண்டும். ஆண்டு ஆண்டு அந்த திவசத்தை செய்து வர வேண்டும். அந்த கடமை இருக்கின்றது. மற்றது இயலுமானவர்கள் ஒவ்வொரு அமாவாசையும் தந்தைக்கும் ஒவ்வொரு அமாவாசையும் தாய்க்கும், தாய் தந்தை இல்லாதவர்கள் அந்த பித்ரு கடனை செய்து வர வேண்டும். அது முடியாதவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி முன்னோர்களுக்கும் ஆடி அமாவாசையிலே தந்தவழி முன்னோர்களுக்கும் அந்த பித்ரு கடன் செய்ய வேண்டும். அல்லது அப்படி இல்லாவிட்டால் இந்த மாலயம் என்று சொல்லப்படும் மகாலய பட்சம் அந்த நாட்களுக்குள்ளே என்றாலும் அந்த முன்னோர்கள் எல்லாருக்குமே அதை செய்வதுண்டு சொல்லுவார்கள். எங்களுக்கு எத்தனை எத்தனை எங்களுக்கு தெரிந்தவர்கள் தான், அம்மா அப்பா எல்லாம் அம்மாவுடைய சகோதரர்கள் தெரியும். ஆனா இடையிலே தெரியாமல் இருக்கின்ற எத்தனையோ உறவுகள் இருக்கு அழிந்து போகின்ற உறவுகள் இருக்கின்றன. பாலனாய் வந்து இறந்து போகின்ற உறவுகள் இருக்கின்றன. அப்ப இப்படி பலவிதமான வந்து போன அந்த முன்னோர்கள் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் சாந்தியாகத்தான் இதை செய்கிறது. சொல்லுவார்கள், கருவினில் அழிவதாயும், அதாவது கருவில இருக்கும் பொழுது ஒரு மிஸ்கரேஜ் வந்துடும், கழிந்துடாது அழிவதாயும், பிறக்கும் பொழுதே இறந்து பிறக்கும், பரிணமித்து அழிவதாயும், குழந்தை பிறந்தே ஒரு மாசத்துக்குள்ள 28 நாளுக்குள்ள இறந்தால் அதை நியோனேட்ரல் டெத் என்று மெடிக்கல்ல சொல்லுவார்கள். ஒரு வயசுக்குள்ள இறந்தால் அதை இன்ஃபென்ட் டெத் என்று சொல்லுவார்கள். இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி, நியோனேட்ரல் மோர்டாலிட்டி என்று ஹெல்த்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறது. அதான் பரிணமித்து அழிவதாயும், பாலனாய் அழிவதாயும், பாலபருவத்தில் 5 வயது, 8 வயது, 10 வயசுல இறந்து போற குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். தருணனாய் அழிவதாயும், நல்ல தருணத்திலே வளர்ந்து படித்து கல்யாணம் கட்டி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற காலத்திலே இடையிலே இறந்து போபவர்கள் இருக்கின்றார்கள். தான் நரைத்து அழிவதாயும், வயது முதிர்ந்து தம்முடைய முதிய பருவத்தை அடைந்து உயிரை விடுபவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான விதத்திலே இந்த இறப்புகள் வருகின்றது. அவனுடைய இந்த முன்னோர்கள் வழியில இப்படியெல்லாம் வந்து போன இத்தனை உயிர்களுடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் இதை செய்கின்றோம். அதால வந்து இன்னொன்று சொல்லுகிறது கேட்டால், சில பேர் யோசிக்கிறார்கள் இது பெற்றோருக்கு செய்வது, நாங்கள் ஏதோ அவர்களுக்கு ஃபேவர் செய்கின்றோம், அவர்களுடைய நன்மைக்காக செய்கின்றோம். இதுக்கு பெயர் பித்ரு கடன். இது நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், அதைத்தான் செலுத்துகின்றோமே தவிர நாங்கள் ஒன்றும் அவர்களுக்கு பேவர் செய்வதில்லை. இதை செய்வதனால அவர்களால எங்களுக்கு தான்
நன்மை.
எங்கள் ஒரு மனுஷன் பிறக்கின்ற பொழுது 3 கடன்கள் இருக்கின்றன சொல்லுகிறார். ஒன்று வந்து தேவ கடன், அது தெய்வ வழிபாட்டினால போகும். மற்றது ரிஷி கடன். ரிஷி கடன் இப்படிப்பட்ட நூல்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை வாசிப்பதால், படிப்பதால், பேசுவதால், கேட்பதால் போகும். மற்றது பித்ரு கடன், நாங்கள் பிறந்த எமது பெத்த மாதா பிதாப்பனுடைய முன்னோர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில இருக்கிறோம் என்றால் எத்தனையோ பேர் தம்முடைய வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்து உழைத்த உழைப்பின் பயனாகத்தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். எமது பூமி எல்லாம் வறண்ட பூமியா இருந்த காலத்திலே கல்லை கிண்டி அங்கே தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீர் சுமந்து வந்து சமைத்து விவசாயம் செய்து எம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள், வளர்த்திருக்கின்றார்கள் எமது முன்னோர்கள். அதற்கு முன்னாக வேட்டையாடித்திருந்த காலத்திலே அப்படி அலைந்து திரிந்து வளர்த்திருக்கின்றார்கள். இப்படி கோடானு கோடி காலமாக எங்களுக்கு இந்த மரபணுக்களை தந்து அவர்கள் அளித்த பங்களிப்பு தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. அதற்கு நன்றி எழுதலாகத்தான் நாங்கள் இந்த பிதிருக்கடனை பார்க்கின்றோம்.
இதுல இன்னொரு கேள்வி டாக்டர், சிலர் வந்து இந்த காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில போய் பிதிர்கடன் செய்தவர்கள், பின்பு அதை நாங்கள் கை கொள்ள தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு சில அபிப்பிராயம் சொல்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து?
பிதிர்கடன் உங்கள் ஜென்ம காலம் முழுவதற்கும் உள்ளது, அதை ஒரே ஒரு விதிவிலக்கு, நீங்கள் சன்னியாசம் எடுத்தால் பிதிர்கடன் செய்ய தேவையில்லை. நீங்கள் சன்னியாசம் எடுத்தால் உங்களுக்கு பிதிர்கடன் வந்து விலக்கு. ஏனென்று சொன்னால் சன்னியாச தர்மத்துக்கு போகும் பொழுது இல்லறத்தானுக்கு தான் இந்த பிதிர்கடன், அது இல்லறத்தானை விட அதாவது மேலான தர்மத்துக்கு போகும் பொழுது கீழான தர்மம் விடப்படலாம். அப்ப இந்த இல்லறத்தானுக்குரிய கடமைகள் எல்லாம் வைதீக தர்மத்திலே வரும், வேதங்களில் விதிக்கப்பட்ட தர்மங்கள். அதாவது சுற்றத்தை பாதுகாத்தல், விருந்தினர்களை ஓம்புதல், நல்ல வரையிலே பிள்ளைகளை வளர்த்தல், மற்ற உயிர்களை ஆதரித்தல், துறவிகளை ஆதரித்தல், பித்ருகடன் செய்தல், தெய்வகடன் செய்தல், இது எல்லாம் இல்லறத்தாருக்குரிய கடனாக வருகிறது. வள்ளுவரே சொல்லுகின்றார், தென்புலத்தார், தென்புலத்தார் என்றது இறந்த பித்ருக்கள், தெய்வம்
இறைவன்,
தென்புலத்தார் தெய்வம், விருந்து விருந்தினர்கள், மக்கள் தன்னுடைய சுற்றத்தினரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், தான் தன்னையும் பார்த்துக் கொள்றாங்க. ஐம்புலத்து ஓம்பல் தலை என்று
வள்ளுவரை
சொல்லியிருக்கின்றனர். ஆனா சன்னியாசத்துக்கு போகின்ற பொழுது இதைவிட மேலாத தர்மத்துக்கு போகின்றான். ஒருவன் சன்னியாச தர்மத்தை எடுக்கும் பொழுது அல்லது இறை தர்மத்திலே முழுமித்த புல் டைம் பணிதானே, நாங்கள் இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம், அஞ்சு நாள் வேலை செய்கின்றோம், ஆறாம் நாள் சனி ஏழாம் நாளோ ஆறாம் நாள் சனிக்கிழமை இப்படி வந்து வானொலியை கலைக்கின்றோம், ரெண்டு பேஜ். அப்ப எங்களுக்கு இது பார்ட் டைம், சன்னியாசி என்றால் அதை முழு நேர கவனமாக எடுக்கின்ற பொழுது அவனுடைய ஜென்மத்து அவனுடைய பரம்பரையில வந்த 21 தலைமுறையினரும் அவனுடைய உறவுகளிலே அதற்கு பின்னாலே வருகின்ற 21 தலைமுறையினரும் கூட மீட்சி வருகிறார்கள், அதனாலே நன்மை பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
உண்மையில நாங்கள் நீங்கள் வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா இதை பற்றி? எல்லாத்தையும் இந்த வியாழ மாற்றத்தை பற்றியும் நாங்கள்
கடைசியாக ஒன்று கூறப்பட்ட ரெண்டு விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த தாய்மை பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில பல வேளைகளிலே இந்த தாய்மார்களே குடும்பத்திலே பிரச்சனை விளைவர்களாக, கலகம் விளைவிப்பவர்களாக, அங்கால் இருக்கிற அவற்றை தாக்கி நீ உதவி செய்யப்படாது, இங்கே இருக்கிறதை பார்க்கப்படாது என்று தடுப்பவர்களாக தாய்மார்களே இருக்கின்றார்கள். இப்படி தடுக்கின்ற மனைவிமார்களும் கூட சில தாயமார்கள்
தான்.
தாய்மை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும், அது உண்மை. இப்பொழுதுமே இந்த கர்ம பலன் இருக்கின்றது. தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர சோகத்தினாலே மரணம் என்று இருந்தது. சிரவணன் என்றவன் இருந்தான். அந்த சிரவணன் தன்னுடைய தாய் தந்தையரை நன்றாக கவனித்து வந்து கொண்டிருந்தான். இவர்கள் முதியவர்கள், கண் பார்வை இழந்து விட்டார்கள். அப்படி இந்த சிரவணன் கவனித்து வருகின்ற காலத்தில் ஒரு நாள் தாய் தந்தையர் தாகத்தினாலே தண்ணீர் வேணும் என்று கேட்க அந்த சிரவணன் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதற்காக ஆற்றங்கரைக்கு போகின்றான். தசரத சக்கரவர்த்தி, ராமனுடைய தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி அந்த நேரத்திலே வேட்டையாடுவதற்காக வந்தனர். இவன் தண்ணீரை அந்த பாத்திரத்திலே மொண்டு அள்ளும் பொழுது அது முட முடகண்டு சத்தம் கேட்கும் இல்லையா, அது ஒரு பிராணி மான் நீர் குடிப்பது போல நினைத்து அங்கே அம்பெய்து விட்டான். சிரவணனுக்கு அம்பு பட்டு விட்டது. தசரதன் வந்து அந்த அனர்த்தத்தை பார்த்து வருந்தி மன்னிப்பு கேட்கிறான். அவன் சொன்னான், நீ அம்பு பட்டு விட்டது, என்னுடைய தாய் தந்தையர் அந்த குடிலே இருக்கின்றார்கள், தண்ணீர் கேட்டார்கள், அதை கொண்டே கொடுத்து விடு என்று சொல்லி போட்டு அவன் மரணித்தான். தசரத சக்கரவர்த்தி அங்கே போய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவுடன் அவர்களுக்கு உண்மை சொல்லி கேட்கின்றார்கள், தெரிந்து விட்டது வந்தது மகன் இல்லை என்று. அப்ப உண்மையை சொல்லவுடன் அவர்கள் அந்த கொடுத்த சாபம், நீ இறக்கும் பொழுது புத்திர சோகத்தினாலே இறப்பா என்று சொல்லி அவர்கள் இறக்கின்றார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு 4 மைந்தர்கள், ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கணன், அவன் உயிர் விடும் பொழுது 4 இல்லை பக்கத்திலே.
நால்வரும் இல்லை,
அது அவருடைய விதி. அது மாதிரி நாங்கள் செய்கின்ற வினைகள் எங்களுக்கு வரும், நீங்கள் உங்களுடைய மாமியார் அல்லது மாமனாரை பார்க்கப்படாது என்று சொல்லி உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கு தடை விதித்தால் அது உங்களுக்கே திரும்பி வரும். எல்லாம் எந்தெந்த ரெஸ்ட்ரோமிலே எப்படி எப்படி போயிருந்து எப்படி எப்படி உயிர் விரிய போகின்றதோ தெரியாது. சொல்வார்கள், தவிச்சு வாங்கி தண்ணி இல்லாம போறது என்று சொல்வார்கள் இல்லையா. அனுபடியினாலே இந்த கர்ம வினைகளையும் நினைத்துக் கொண்டு நாங்கள் இதை செய்ய வேண்டும். தாய்மை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தாய் உலகில் பெரியது என்பதற்கு ஒரு உதாரணம் பெண்கள் செய்கின்ற பஞ்சாங்க நமஸ்காரம். எங்களுக்கு தெரியும், கோயிலே நமஸ்காரம் செய்யும் பொழுது ஆண்கள் என்றால் விழுந்து வணங்க வேண்டும், தண்டனிட்டு வணங்குவார்கள். ஆண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யலாம், ஆனா பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் தெரியும், முட்டுக்காலிட்டு தலையை குனிந்து வழங்குகின்ற நமஸ்காரம் தான் பஞ்சாங்க நமஸ்காரம். இந்த பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் பெண்களுக்கு உரியது. பெண்கள் கீழே விழுந்து அஷ்டாம நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது என்று சொன்னால், இந்த பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற மார்பும் இந்த பிள்ளையை சுமக்கின்ற வயிறும் அந்த குழந்தையை உள்வாங்கி வழித்தருகின்ற சனன உறுப்பு மூன்றும் நிலத்தில் விழப்படாது, இறைவனுக்கு கூட அது வணங்காது. அதுதான் தாய்மையின் பெருமை. இந்த தாய்மையை தெரிகின்றதுதான் இந்த பால் கொடுக்கின்ற மார்பு, குழந்தையை தாங்குகின்ற வயிறு, குழந்தையை உள்வாங்கி வழித்தருகின்ற பிறப்புறுப்பு, இந்த மூன்றும் இறைவனுக்கு கூட வணங்காது என்பது நமது இந்து சமய மரபு. அதுதான் பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் கிடையாது, பெண்களுக்கு அங்க பிரதட்சிணம் கிடையாது. சினிமாவில் வருவது போல, டிவி சீரியல் வருவது போல இல்லை,
அது தெரியாமல் தான் செய்கிறார்கள்.
இது இல்லை, பெண்கள் அடியெடுப்பது இருக்கின்றது, ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரமும் செய்யலாம், பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்யலாம். பெரிய புராணத்திலேயே வருகின்றது, சுந்தரர் எட்டினாலும் ஐந்தினாலும் வணங்கினார் என்று அட்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் ரெண்டும் செய்வார்கள். வட இந்திய மரபிலே பஞ்சாங்க நமஸ்காரம் இருக்கின்றது. அதை பெரியவர்களை சிலவர்கள் கூட்டத்திலே வணங்குகின்ற பொழுது விழுந்து வணங்க இடம் இராது, அப்பவும் அந்த பஞ்சாங்க நமஸ்காரத்தை ஆண்கள் செய்கின்றார்கள். இப்படி அந்த சொல்லுவார்கள், அதாவது ஜனனி ஜன்ம பூமிச்சா ஸ்வர்காதபி கரியசி, அதாவது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நத்தப வானினும் நனி சிறந்தனவே, சுவர்க்கத்தை விட மேலானது எங்களுடைய ஜன்ம பூமியும் பெற்ற தாயும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த எங்களுடைய தாயை வணங்காமல், தாயை வழிபடாமல், எமது தாய்க்கு தொண்டு செய்யாமல் நாங்கள் இறைவனை வணங்குவது, இறைவனை தொண்டு செய்வதற்கு புக முடியாது, அந்த நிலைக்கு புக முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தாய்மை பண்புகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். இது பாடசாலையிலே கொல்லி கொடுக்கப்படுவதில்லை, பல்கலைக்கழகங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. நான் வைத்தியராக இருக்கின்றதுனாலே சொல்லுகின்றேன், இந்த லைஃப் சயின்ஸ் படிச்சு டிகிரி எடுத்திருப்பார்கள், பயோ சயின்ஸ் படிச்சு டிகிரி எடுத்திருப்பார்கள், மெடிக்கல் டிகிரி கூட இருக்கலாம், ஆனால் குழந்தை பிறந்தால் பால் கொடுப்பது கூட தெரியாத பெண் தாய்மார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாம் பிள்ளை இங்கிலீஷ் படிக்குது, பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லது பெரிய படிப்பு படிக்குதுன்னு இருக்கப்படாது. இது எல்லாம் எங்களுடைய செல்வம், நாங்கள் கொடுத்தாலுடைய வராது. பள்ளிக்கூடத்துல கொடுக்காத மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒழுக்கம். பள்ளிக்கூடங்கள் ஒரு அளவுக்கு டிசிப்ளின் கொடுக்கிறார்கள், ஆனா ஒரு அளவுக்கு மேலே அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. பெற்றோரை மதித்தல், பெற்றோரை மதித்தல் பண்பு, எத்தனையோ வீடுகள்ல போனா குழந்தை பிள்ளைகள் எங்களுடன் வந்து கதைப்பதும் இல்லை, பெற்றோர்களும் அதை ஊக்கப்படுத்துவதும் இல்லை.
ஆசிரியர்களை மதிக்கிறார்,
அது ஒன்று, அது ஒன்று ஒழுக்கம். இரண்டாவது, எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பதில்லை. எல்லாம் படிப்பார்கள், நியூட்ரிஷன் படிப்பார்கள், ஃபுட் கைட் படிப்பார்கள், ஆனா பக்கத்திலே மெக்டொனால்ட்ஸ்ல போய்தான் லஞ்ச் வேண்டி சாப்பிடுவார்கள். பெற்றோர்கள் கூட அப்படித்தான் வேண்டி ஒன்று வந்து அதைத்தான் கொடுப்பார்கள், ஜூஸும் அந்த இதுவும் கொடுப்பார்கள். எங்களுடைய டாக்டர்ஸுடைய சிம்போசியத்தில் இதுவும் ஒரு கருத்தரங்காக இருந்தது, அருமையான கருத்துக்கள். என்னோட சந்தர்ப்பம் வரும்பொழுது அதையும் கலந்துரையாடலாம் நினைக்கின்றேன். அதே மாதிரியாக மூன்றாவது விஷயம் ஒன்று, அவர்கள் கொடுக்காத விஷயம் ஒன்று, எப்படி சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் என்பதும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பது.
ஆனந்த வாழ்க்கை,
இந்த வாழ்க்கையே எப்படி இருக்கிறதை கொண்டு எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். ஏதோ எனக்கு காசு வந்துட்டதான் நான் சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு பதவி வந்துட்டதான் சந்தோஷமா இருக்கலாம், இப்படி ஒரு கார், இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு ஹாலிடே, இப்படி வெளியிலேயே சந்தோஷத்தை தேடுகின்ற வாழ்க்கை அல்ல. பாடசாலை கல்வி எங்களுக்கு ஜீவனோபாயத்தை தருகின்றது, வாழ்க்கைக்கு ஆதாரத்தை தருகின்றது, ஆனால் மிச்சம் முழுக்க நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். இது எந்த பள்ளிக்கூடமும் கொடுக்காது. அதனால இது பெற்றோர்கள் மற்றது பேரன் பேத்திமாருடைய கடமை. நீங்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, நல்ல சகோதரியாக, நல்ல குடும்ப பெண்ணாக உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது உங்களாலேயே மட்டும்தான் அது முடியும்.
உண்மையிலே இந்த இதை நீங்கள் இதுவரை நேரம் கூறியது சில அன்பர்கள் கருத்தில் கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டு, இப்ப வியாழ மாற்றம் நாளைக்கு வருகிறது என்று, அது பாருங்க, வியாழ மாற்றம் கூட நாளைக்கு வருகிறது. இதுல எங்களுடைய இந்த கிரகணங்கள் அந்த இதுகளுடைய செயற்கை கோள்கள் என்றெல்லாம் நாங்கள் பலர் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதில் சிலர் இதை எள்ளி நகை ஆடுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். அது என்ன வியாழ மாற்றம், இதில் எங்களுக்கு என்ன நன்மை, வியாழன் எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறான், இந்த மாதிரியான பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதனாலே இதிலே நீங்கள் ஒரு விஞ்ஞான அடிப்படையில் இப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் பொழுது எங்களோட விஞ்ஞான அடிப்படையோடு எங்களுடைய ஆன்மீக அடிப்படையையும் சேர்த்து சில விஷயங்களை கூறினால் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
அதாவது வந்து இவ்வளவு நாளும் எங்களுக்கு தெரியும் 9 கிரகங்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த 9 கணக்கு எல்லாம் மாறிக்கடி மாறிக்கொண்டு வரும், கூட்டி குறைந்து கொண்டு வந்து எங்களுடைய அடிப்படை நூல்கள் வேதங்கள். எங்களுடைய மதத்துக்குரிய அடிப்படை நூல்கள் என்று சொல்லும் பொழுது வேதங்கள் இருக்கின்றன. இந்த வேதங்கள் யார் வேதங்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பலர் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ரிக்வேதம் கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஜசுர்வேதம் கிறிஸ்துவுக்கு முன் என்ன 1500 என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தமுறை சொன்னோம், இந்த ரிக்வேதத்திலே சரஸ்வதி நதியை பற்றி என்று ஒரு துதி வருகின்றது.
இப்பொழுது இல்லை, சரஸ்வதி நதி,
சரஸ்வதி நதியை பற்றி ஒரு துதி கொண்டு வருகின்றன. அதாவது பேரெழுச்சியுடன் அலைகளை வீசி எறிந்து வருகின்ற சரஸ்வதி நதியை பற்றி வர்ணித்து வணங்குகின்றேன் என்ற துதி வருகின்றன. இந்த சரஸ்வதி நதியை பற்றிய குறிப்புகள் பல இடங்களில் இருக்கின்றது. கடைசியாக அதை பற்றி மகாபாரதத்திலே வருகின்றன. அதற்கு பின்னால் அந்த நதி வறண்டு விட்டது. இப்ப பல காலம் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு கற்பனை, இதொரு
கற்பனை.
கடைசியாக சில ஆண்டுகளுக்கு முன்னர் செய்மதி படங்களின் மூலம் பார்த்தபொழுது மறைந்து போன அந்த சரஸ்வதி நதி ஓதிய அந்த படுகை அந்த படத்திலே தெரிந்தது. பார்த்தால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்து வழி நாகரிகம், சிந்து வழி நாகரிகம், திராவிட நாகரிகம், அந்த நாகரிகம் வந்து அந்த நீண்ட பெரிய சரஸ்வதி நதிகளுடைய ஒரு கிளை நாகரிகம் தான் அது, ஒரு சிறு பகுதி. அந்த சரஸ்வதி நதி ஓடி இருக்கின்றது. பிற்காலத்திலே அந்த கால மாற்றங்களினால இந்த நதி வறண்டு போய்விட்டது. அப்ப கிட்டத்தட்ட வறண்டுன்னா மகாபாரத கால முடிவிலே அது வறண்டு இருக்கலாம். 3500 முன்னர் மறைந்து போன ஒரு இதை அல்லது 3500 சொல்லப்படாது, எங்களுடைய கிறிஸ்துக்கு முன் 3000 கிட்டத்தட்ட 5000 கிறிஸ்துக்கு முன் 3500 முன்னர் மறைந்து போன ஒரு நதியை கிறிஸ்துக்கு முன் 1500 ஒருவர் பார்த்து பாடியிருக்கிறார் என்றால் இது என்ன கதை?
விஷயம் தெரியாமல்
அந்த உள்ளுக்கு பார்ப்பதில்லை. அந்த உள்ளுக்கு ரிக்வேதத்திலே என்ன இருக்கின்றது, அதாவது 2000-3000 மாதங்களுக்கு முன்னரே மறைந்து போன ஒரு நதியை அதற்கு பிற்பாடு தோன்றிய ஒரு நூல் எப்படி பாடும் இல்லையா? அப்ப இந்த காலங்கள் குறிப்பிடுவது கடினம். இன்னைக்கெல்லாம் பல சமய குருமார்கள், மத குருமார்கள், மத பீடங்கள் கூட எங்கே தவறுகின்றார்கள் என்று சொன்னால் எல்லாம் எழுதி போட்டு சொல்லுவார்கள், இது கிறிஸ்துவுக்கு முன் இத்தனையாம் ஆண்டு, இது இத்தனையாம் ஆண்டு. வேதங்களுக்கு கால வரையறை கிடையாது. வேதங்கள் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவை. எப்படி வெளிப்படுத்தப்பட்டன என்றால் காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல், அவர் இந்த பர வெளியிலே அதை நாத வடிவில் அதை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு படைப்பு காலத்திலையும் அதை வெளிப்படுத்துகின்றார். அந்த காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியலாக அந்த பர வெளியிலே இந்த நாத வடிவில் இருக்கின்ற இந்த வேதங்களை கண்டு உணர்ந்து அதை இறக்கி தருபவர்கள் தான் ரிஷிகள். ரிஷி என்றால் பார்த்தல், திருஷ்டி என்று சொல்லுகின்றோம் இல்லையா, பார்க்கிறதா ரிஷண்டா பார்த்தல். ரிஷிகள் என்றால் இந்த வேத மந்திரங்களை பார்த்து அறிந்து இறக்கி தருபவர்கள் ரிஷிகள். ஒவ்வொரு வேத மந்திரங்களுக்கும் ஒரு ரிஷி இருக்கிறார். அதுக்காக அந்த ரிஷி தான் அந்த வேத மந்திரத்தை உருவாக்கினார் பாடினார் என்று அல்ல, அவர் அதை கண்டு அறிந்து இறக்கி தந்தார். தி காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல் இருந்து தி டிசைஃபரேட். அப்ப இந்த வேதங்களுக்கு காலம் சொல்ல முடியாது, ஆனா இந்த ரிஷியின் காலத்திலே அவர்கள் இறக்கி தந்தார்கள். காயத்ரி மந்திரம் எல்லா பிராமணர்களும் நிச்சயமாக ஓத வேண்டிய, சந்தியா மந்திரம் செய்து ஓத வேண்டிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அவர்களுக்கு நிச்சயம், அவர்களுக்கு உரிமையானது, நிச்சயமானது. அப்படிப்பட்ட அந்த மந்திரத்திற்குரிய ரிஷி விஸ்வாமித்ரர். அவர் பிராமணர் இல்லை, அவர் சத்திரியர். சத்திரியராக இருந்து பிரம்ம ரிஷியாக வந்தவர். அதை தந்து அது அந்த இப்படி ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் அந்த வழிபாடு இருக்கின்றது இல்லையா. அப்ப இந்த நூல்கள், இந்த வேதங்களுக்கு வந்து காலம் சொல்ல முடியாது என்று சொன்னோம். இந்த வேதங்கள் மட்டுமில்லை, இந்த வேதங்களுக்கு ஆக்சிலரி டெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள், அங்க நூல்கள் இருக்கின்றன. இந்த அங்க நூல்களை பார்த்தவென்றால் அதில் சொல்லுவார்கள், அதில் ஒன்று ஜோதிடம். அப்பர் சுவாமி சொல்வார், ஆரங்கம் நால் வேதம் ஆனாய் போற்றி,
ஆரங்கம் ஆறு பகுதிகளாக சொல்லுகின்றார்கள் வேதத்தினுடைய ஆக்சிலரி டெக்ஸ்ட். அந்த ஆக்சிலரி டெக்ஸ்ட்ல ஒன்றுதான் இந்த ஜோதிடம் இல்லையா, அதிலேதான் இந்த அதிலே இலக்கணம் இருக்கின்றது. மற்றது சிக்ஷை என்று சொல்லுவார்கள். சிக்ஷை என்று சொன்னால் இந்த வேத மந்திரங்களை உச்சரிக்கிற முறை, ஏற்றி இறக்கி உச்சரிக்கிற முறை அதிலே உண்டு. வியாகரணம், வியாகரணம் என்றால் இஸ் அ கிராமர், சன்ஸ்கிரிட் கிராமருக்கு பேரே வியாகரணம். அது ரெண்டு. நிறுத்தம் என்றால் சொற்பொருள், டிக்ஷனரி மாதிரி அந்த காலத்தின்படி நிகண்டா இருக்கிறது. மற்றது சந்தோவிசிதி அண்டால் அந்த சந்தங்கள் எழுத்துக்கள் அதெல்லாம் சொல்லுவார்கள். இப்ப மாத்தி வந்து அனுஷ்டுப் சந்தகா என்று வரும், அது சந்தம் என்ன, எழுத்துக்கள் எத்தனை, 24 எழுத்துக்கள் அந்த வகைகளை சொல்லுது, அது சந்தோபசிதி. மற்றது ஜோதிடம், மற்றது கற்பம், கர்மங்களை அறிவிக்கிற முறை. இந்த ஆறு அங்க நூல்கள் வேதங்களுக்கு இருக்கின்றன. அப்ப எங்களுடைய வேதங்களுடைய ஆக்சிலரி டெஸ்டாக வந்ததுதான் இந்த ஜோதிடம். இப்ப ஜோதிடமும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் சைவர்களுக்கு ஜோதிடத்தினுடைய அடிப்படை. அடுத்த கேள்வி வருகின்றது, சரி இது எப்படி, இந்த கிரகங்களை பற்றி பார்த்தால் எங்களுக்கு என்ன கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சம்பந்த சுவாமிகள் படிக்கின்ற வேயிறு தோழி பங்கன் என்ற பதிகத்திலே சொல்கின்றார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு ராகுகேது உடனே ஒன்பது கிரகங்கள். அப்ப ஏழு கிரகங்களை சொல்லி எங்களுக்கு இந்த யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் கிடையாது, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் நாங்கள் எங்களுடைய கணக்கிலே கிடையாது. சில பேர் இப்ப எடுப்பதுண்டு, புளூட்டோ முதல் எடுத்தார்கள், இப்ப புளூட்டோவை டிஸ்மிஸ் பண்ணி விட்டார்கள். அதே மாதிரி அந்த புளூட்டோ பகுதி பலன் சொன்னவர்கள் இனி சொல்ல மாட்டார்கள் நினைக்கிறேன். அப்ப எங்களுக்கு இது ராகு கேது என்றால் என்று கேட்டால், அதை நிச்சயமான கிரகங்கள் அல்ல, அது ஆன் தி ரியல் பிளானட்ஸ். சாயா கிரகங்கள் என்று சொல்லுவார்கள். சாயா என்றால் நிழல், சாயா என்றால் நிழல். அப்ப சாயா கிரகங்கள் அல்லது நிலக்கிரகங்கள் என்று சொல்லுவார்கள். தே ஆர் ஜஸ்ட் நோடல் பாயிண்ட்ஸ் இன் தி காஸ்மிக்
கிரகம் அல்ல.
யா, அது இந்த காஸ்மிக் அந்த வட்டம் இருக்கல ஓபிடில வந்து அந்த நோடல் பாயிண்ட்ஸ், அதான் இந்த ராகு கேதுக்களை சொல்லுவது. ரெண்டு கிரக பாயிண்ட்ஸ், அப்ப இந்த அந்த பாயிண்ட்ஸையும் போட்டுத்தான் இவர்கள் இந்த பலனை சொல்லுவார்கள். இந்த ஒன்பது கிரகங்களைத்தான் முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது. அடுத்தது இன்னொரு கேள்வி வருகின்றது, சரி இந்த கிரகங்கள் எல்லாம் ஜடப்பொருட்கள் தானே, ஜஸ்ட் கல்லும் மண்ணும் தண்ணீரும் வாயுக்குள்ள நிறைந்த கிரகங்களாகத்தான் இருக்கின்ற. சில கிரகங்களை பார்த்தா கல்லு மண் குடி குடியாது, தனியா வாயு நெருப்பு புலம்புமா தான் இருக்குது. அப்ப இவை எப்படி எமக்கு பலன் தரும்? ஒருவருக்கு பிள்ளையை கொடுக்கின்ற சொல்லுகிறார்கள், இன்னொருக்கு பிள்ளையை எடுக்கின்ற சொல்லுகிறார்கள், ஒருவருக்கு மனைவியை கொடுக்கின்ற சொல்லுகிறார்கள், மனைவியை கெடுக்கின்ற சொல்லுகிறார்கள். எவ்வாறு பாதிக்கின்றது? இது ஒரு நிச்சயமான ஒரு கேள்வி. அப்ப சமீபத்திலே ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இன்னொரு பிரபலமான சோதிடத்தை விமர்சிக்கின்ற ஒரு புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு கேள்வி கேட்டார். கேட்டார், இது எல்லாம் ஜடப்பொருட்களாக இருக்கும் பொழுது இது எப்படி பலன் தரும் என்ற கேள்வி. நல்ல ஒரு கேள்வி, ஏனென்றால் இது எல்லாம் ஜடம் தான். நாங்கள் கோவிலிலே வழிபடுகின்ற கல்லு கூட ஜடம் தான். அப்ப எப்படி பலன் தருகின்ற என்று சொன்னால், அதற்குரிய அதிதேவதை என்று இருக்கின்றது. நாங்கள் சூரியன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இந்த ஜட கிரகத்தை மட்டும் கிரகத்தை சொல்வதில்லை, அதற்குரிய அதிதேவதையை சொல்லுகின்றோம். The presiding deity of that planet என்று இருக்கிறது இல்லையா, அந்த presiding deity of that planet is a position, அது ஒரு பதவி. அதுக்கு வேறு வேறு ஆன்மாக்கள் வந்து போவின. சூரியர்களிலேயே 12 ஆதித்தர்கள் இருக்கிறார்கள், துபாதச ஆதித்யர்கள் என்று சொல்லுகிறார்கள். வைகத்த நாயன மகா, விபஸ்தே நமக, மார்த்தாண்ட நமக, அந்த சூரியனுடைய 12 சூரியர். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் அதுக்கு ஆதிபத்தியம் பெறுகின்றான். பஞ்சாங்கத்தில் பார்த்தா தெரியும் அது. அப்ப ஒவ்வொரு மாச பக்கத்திலையும் ஒவ்வொரு சூரியனுடைய பெயர் போட்டு அந்த இது போட்டிருப்பார்கள் அந்த பஞ்சாங்கம் பார்க்கின்ற பொழுது. அப்ப இப்படி ஒவ்வொரு மாசத்துக்குமே சூரியன் மாறுபடுகின்ற பொழுது இந்த இதுல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள்லாம் இதை கொடுக்கின்றார்கள். அதுதான் அந்த கிரக பலனை கொடுக்கின்ற முறை. அப்ப இதன்படி பார்க்கின்ற பொழுது இவள் வியாழ கிரகம் இருக்கின்றது, ஜூபிட்டர் என்று சொல்லுவோம் இல்லையா. இந்த வியாழ கிரகம் பொன்னுறமானது என்று சொல்லுவார்கள். அது பார்வை விஞ்ஞானத்திலேயும் அப்படித்தான், பொன்னுரமான கிரகம். அதனுடைய இவ்வளவு நாளும் அது மீன ராசியிலே இருந்தது. எங்களுக்கு இந்த ராசி மண்டலத்தை, வான மண்டலத்தை 12 ராசிகளாக பிரித்திருக்கின்றார்கள். இந்த 12 ராசியாக, அந்த 12வது ராசியாக மீன ராசியிலே இருந்தது. இந்த மீன ராசி வந்து வியாழனுடைய சொந்த வீடு. அந்த சொந்த வீடாகிய மீன ராசியில் இருந்து அவர் மேஷ ராசிக்கு நாளைக்கு இடம் பெயர்கின்ற, அதுதான் அந்த வியாழனுடைய பெயர்ச்சி. எல்லா கிரகங்களும் மாறிக்கொண்டுதான் இருக்குது.
சந்திரன் 28 நாளைக்கு ஒருக்காக மாறுகின்றது, சூரியன் மாறுகின்றது, இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த மாறிக்கொண்டே இருக்கிற அந்த கிரகங்களுடைய பலன்களும் நமக்கு மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கின்றன. இதை சொல்லுவார்கள் கோஷாரம், கோஷார பலன். அந்தந்த கிரகங்கள் அந்தந்த நேரங்களிலேயே மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற பலனை கோஷார பலன் என்று சொல்லுவார்கள். இந்த கோஷார பலன்களிலே எல்லா கிரகங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா மாறுது. இப்ப சந்திரன் 28 தினங்கள்ல ஒரு சுத்தி சுத்தி போடுவார், முழுக்கவே சுத்தி போடுவார் அவர். அது மாதிரி சூரியன் வந்து ஒரு மாதம், ஆனா சனி ஒரு ராசியில் இருந்து ஒரு புற சுற்றுவதற்கு 30 வருஷம் ஆகும். சனி ராசி மண்டலம் முழுக்க சுத்துவதற்கு சனிக்கு 30 வருஷம், அப்ப ஒரு ராசியில் அவருக்கு 2.5 வருஷம் எடுக்கும். சனிவை சொல்லுவார்கள் மந்த கிரகம், பாருங்கள் புராணங்கள மந்த கிரகம், நொண்டி கிரகம், கருப்பு நிறம் உள்ளவன், கருமை நிறம் உள்ளவன், அப்படித்தானே போடுகிறார்கள். அப்ப மந்த கிரகம் சனீஸ்வரன், சில பேர் சனீஸ்வரன் சனீஸ்வரன் ஈஸ்வரன் என்ற பெயர் சனிக்கு கிடையாது, சனியை சனீஸ்வரன் என்றுதான். ஐஸ்வரன் என்றால் மந்த கிரகம், சரராசி என்ற மந்தமாக போகின்ற கிரகம். அந்த விதத்திலேதான் இந்த சனீசனுடைய இது இருக்கின்றது. ஈஸ்வரன் என்பது இறைவனுக்குரிய பெயர், ஈசா வாஷ்யம் இதம் சர்வம் என்று ஈஷ உபனிஷத் தொடங்குகிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இறைவனுக்கு உடைமை.